நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். கத்தோலிக்க கிறிஸ்தவ குருத்துவ பணியில் 25 ஆண்டுகளை நிறைவு செய்யும் அருட்பணியாளர் பெஞ்சமின் டி சூசா அவர்கள் பன்முக தன்மை கொண்டவர். இதழியல் துறையில் முதுகலை பட்டம் பெற்றவர். தமிழ்நாட்டின் பிரபலமான ஞானதூதன் எனும் கிறிஸ்தவ மாத இதழின் ஆசிரியர், பிரபல வழக்கறிஞர், குருக்கள் மற்றும் துறவியரின் நேஷனல் ஃபோரம் ஆஃப் லாயர்ஸ் எனும் அமைப்பின் துணைத் தலைவர், தூத்துக்குடி மறை மாவட்டத்தின் சமூக சேவை நிறுவனத்தின் இயக்குநராக 5 ஆண்டுகள் பணியாற்றியவர், சேர்க்கை நுண்ணறிவு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் குறித்த அதீத அறிவு கொண்டவர். இப்படி பல துறைகளில் ஆழமாக தடம்பதிக்கும் அருட்பணியாளர் பெஞ்சமின் டி சூசா அடிகளாரை கிறிஸ்துமஸ் சிறப்பு நிகழ்ச்சிக்காக நாம் சந்திக்கிறோம். அவரோடு உரையாடுகிறார் ரைசல். நீர்முகத்தின் பாகம் 2 நிறைவு பாகம். நீங்கள் பத்திரிகையியல் மற்றும் ஊடகத்துறையில் முதுகலை பட்டம் பெற்றவர் இல்லையா, ஞானதூதன் இதழின் ஆசிரியரும். என் கேள்வி எப்படின்னா, இன்றைய காலத்தில் வந்து அச்சு ஊடகம் பெரும் அழுத்தத்தில் உள்ளது, நிறைய பேர் வாசிக்கிறதே இல்லை அப்படின்லாம் சொல்லப்படுது. இந்த பின்னணியில் உங்களுக்கு இந்த ஞானதூதன்ங்கிற பத்திரிகையை ஒரு ஜனரஞ்சகமாக எல்லோரும் வாசிக்க வைக்கணும் அப்படிங்கிற மாதிரியாக எந்த மாதிரியான ஒரு சவாலாக இருக்குது?
இது மிகப்பெரிய சவால், சேலஞ்ச் ஆஸ் வெல் அஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த அச்சு ஊடகம் வந்து பைபிளும் அப்படிதான், புனித புத்தகங்களும் அப்படிதான், அது குரானா இருக்கட்டும், பகவத்கீதையா இருக்கட்டும், பைபிளா இருக்கட்டும், எழுதி முடித்த பின்னால் அது யாரிடம் போய் சேர்கிறதோ வாசிப்பவர்கள் அவர்களுக்குரிய அர்த்தத்தை எடுத்துக்கிடுறாங்க. அந்த வகையில் எழுத்துக்கள் எல்லாம் இன்னைக்கு நிறைய பேருக்கு போய் சேர்றதுக்கு நிறைய பேர் மீடியாக்கள் நிறைய வந்துருச்சு. இப்போ வாட்ஸ்அப் மீடியா, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் நிறைய இருந்தாலும் கூட அந்த பிரிண்ட்டுக்கு அச்சு ஊடகத்துக்குள்ளே மவுஸ் இன்னும் குறைவில் என்றுதான் சொல்லுவேன். தரம் விரும்புகிறவர், குவாலிட்டியை நேசிப்பவர்கள் புத்தகம் வாசிக்கிறவர்களாக இருக்கிறார். நல்லா பார்த்தோம்னா வாசிப்பவர்கள் தான் பெரிய தலைவர்களாக உருவாகிறார்கள். நிறைய ரீல்ஸ் பார்க்குறவர்கள், நிறைய வீடியோஸ்ல மூவிஸ்ல உட்கார்ந்துருக்கவங்கலாம் பெரிய தலைவர்களாக ஈடுஸ் ஆக முடியாது. அந்த வகையில் பார்த்தா நிறைய சிந்தனையாளர்களை உருவாக்கி இருக்கிறது எழுத்து ஊடகம், அச்சு ஊடகம். அப்படி பார்த்தோம்னா இன்னைக்கு ஏகப்பட்ட லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான புத்தகங்கள் வந்துட்டே இருக்கு. வாசிப்பவர்கள் இல்லை என்றால் இன்னைக்கு இந்த அச்சு ஊடகங்களை தான் இன்னும் தொடர்ந்து புத்தகங்கள் வந்து கொண்டே இருக்காது. ஆனா இன்னைக்கு புத்தக திருவிழா எங்க நடந்தாலும், தமிழகத்தின் சூழலை பொறுத்தவரையில் தமிழக அரசும் நிறைய முன்னெடுப்புகளை எடுத்திருக்கிறது. ஊர்தோறும் சமீபத்தில் கூட இங்க வாசிப்பதை நேசிப்போம் அப்படின்னு சொல்லி புத்தக திருவிழா நடத்தின என்ன கூட்டம், திருவிழா கூட்டத்தை போல மக்கள் வருகிறார்கள். நிறைய கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள புத்தகங்களை வாங்கி செல்கிறார்கள். இது உண்மையிலேயே ஆரோக்கியமான ஒரு விஷயம். எவ்வளவுதான் விஷுவல் மீடியா வந்து மக்களுடைய கவர்ச்சியாக மக்களை ஈர்த்தாலும் கூட பிரிண்ட் மீடியா சவால் நிறைந்தது, ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் பிரிண்ட் மீடியாவை போல ஒரு அதிகமான வாய்ப்பை தருகிற, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை வழங்குகிற, மக்களை போய் சேர்கிற, மக்களை மனமாற்றம் செய்கிற, மக்களை உந்தி தள்ளுகிற, ஒரு நல்ல சிந்திக்க வைக்கிற ஊடகம் எதுவுமே இருக்க முடியாது. அந்த வகையில் ஞானதனை பொறுத்தவரையில் நான் இன்னைக்கு நிறைய பார்க்கறேன், நிறைய குவாலிட்டியான நல்ல எழுத்தாளர்கள் ஆராய்ச்சி செய்து தீர்வு செய்து எழுதுகிற பொழுது அதுக்கு நல்ல வரவேற்பு இருக்கிறது. நிறைய கடிதங்கள், வாசகர் கடிதங்கள்லாம் பார்க்கிற பொழுது தரமான எழுத்துக்களை கொண்டு வந்தார்கள் என்றால் நிச்சயமாக மக்கள் வாசிக்கிறார்கள். என வாசிப்பின் மீது தாகம் கொண்டவர்கள் இன்னும் இருக்கிறார்கள். அவர்கள் தான் நல்ல சிந்தனைவாதிகளாக, நல்ல தலைவர்களாக தொடர்ந்து உருவெடுக்கிறார்கள். அந்த வகையில் நிறைய இந்த பத்திரிகை ஃபீல்டில் வந்த பிறகு நிறைய சிந்தனையாளர்களை, நிறைய இலக்கியவாதிகளை, ஆக்கப்பூர்வமான மனிதர்களை நான் பார்க்க, ஒருவேளை சொல்றேன், இந்த மாதிரி தரமான சிந்தனையாளர்கள், வாசிப்பாளர்கள், வாசகர்கள், எழுத்தாளர்கள் படைப்பாளிகளாக இருப்பதனால்தான் இன்னைக்கும் நாம ஒரு நாகரிகமான பண்பாடுள்ள உலகமாக பாடும். கண்ணதாசன் சொல்வதே போல, அதாவது படைப்பதனால் நானும் இறைவன் சொல்ற, ஒவ்வொரு படைப்பாளியும் கடவுளை போன்றவர்கள், அவர்கள் படைக்கிறார்கள், நல்ல ஒரு ஆரோக்கியமான சமூகத்தை உருவாக்குகிறாங்க என்பதை நான் கண்கூடாக பார்க்கிறேன்.
இப்ப இந்த நேர்முகத்திற்காக உங்க ஞானதூதனின் கடந்த 4-5 மாதங்களாக உள்ள இதழ்களை நான் வந்து புரட்டிட்டு இருந்தேன், கொஞ்சம் வாசித்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. அதாவது அரசியல், சமூகம், சுற்றுப்புற சூழல், தலையங்கம் அப்படி சொல்லிட்டே போலாம், எல்லாமே நீங்க கவர் பண்ணியிருக்கிறீங்க. நிறைய அம்சங்கள் இருக்கு, நல்ல அம்சங்கள். என் பக்கத்துல இருந்து பார்த்துட்டு இருந்த ஒருத்தர் சொன்னாரு, இது ஆன்மீக பத்திரிகை இல்லையா, ஏன் இதெல்லாம் வந்து விகடன், குமுதம், குங்குமம் அது மாதிரியானவர்கள் போடலாமே, இவர்கள் ஏன் செய்யறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பினாரு. அதாவது அந்த அளவுக்கு அது தரமாக இருக்குங்கிறதும் உண்மைதான். அதாவது தமிழ்நாட்டின் பிரபலமான பத்திரிகளோடு ஒப்பிடும்போது அந்த அளவுக்கு தரமாக நீங்க படைச்சிருக்கிறீங்கிறது உண்மை. ஆனா இப்படியான ஒரு விமர்சனத்தை எப்படி எதிர்கொள்கிறீர்கள்?
உண்மையில இந்த மாதிரி விமர்சனம் வரவே இருக்கிறோம். ஏன்னா மக்கள் சிந்திக்கிறாங்கல்ல, யோசிக்கிறாங்க, மது எதிர்குறல் எழுப்புறாங்க, அப்போ இந்த பத்திரிகை வந்து சக்சஸ்ஃபுல்லாக வெற்றிகரமாக அவளை யோசிக்க வைத்திருக்கிறது. என்ன சொல்ல, நான் முதல்ல சொன்னது மாதிரி ஆன்மீகம் என்பதை நம்ம எப்படி, எது ஆன்மீகம் அப்படிங்கறத யோசிக்க வைக்கிறோம். இப்போ ஜனரஞ்சமான வெளிய பத்திரிகை நல்லா பாத்தீங்கன்னா இதுல விளம்பரங்களுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. கவர்ச்சிகரமான மக்களை மழுங்கடிக்கக்கூடிய விளம்பரங்கள் நாங்கள் எடுத்துக்கொள்வதே இல்லை. விளம்பரம் என்று பார்த்தாலே என்ன செய்யணும், இறந்தவர்களை, நம்மை விட்டு பிரிந்தவர்களை ஞாபகப்படுத்தி அவர்களுக்காக ஜெபிக்க சொல்வதை, இவர்களெல்லாம் இவங்க நம்மை விட்டு பிரிந்தவர்கள் என்று ஞாபகப்படுத்துவதை நாம முக்கியமாக செய்யறோம், அவ்வளவுதான். அதை தாண்டி எந்த விளம்பரமுமே நமக்கு எடுத்துக்கொள்வதில்லை. அப்படிங்கிற பொழுது ஆன்மீகம்னா என்ன? இப்போ இதுல வந்து விபிலியம் சார்ந்தது இருக்குது, சமூகம் சார்ந்தது இருக்குது, அரசியல் சார்ந்தது இருக்குது, பொருளாதாரம் சார்ந்தது, ஏன் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பத்தி அறிவியல் சார்ந்தது இருக்குது, உளவியல் சார்ந்தது இருக்குது, இவையெல்லாம் சேர்ந்ததுதான் ஆன்மீகம். இந்த ஆன்மீகத்தை நம்ம திரும்பியும் சொல்றேன், தவறாக புரிந்து கொண்டவர்கள் நினைக்கிறாங்க கோயிலுக்கு போய் காணிக்க போடுறதும் உண்டியல் போடுறதும் தூபம் போடுறதும் மட்டும்தான் ஆன்மீகம் நினைக்கிறாங்க. ஏழைகளுக்கு உதவுவதும், ஏழைகளுக்கு ஏன், சாமானியர்களுக்கு ஏன் இந்த நீதி கிடைக்கவில்லை, ஏன் இந்த நியாயம் கிடைக்கவில்லை, ஏன் இந்த அரசியல்வாதிகள் ஏமாற்றுகிறார்கள், இவர்களுக்கு ஏன் நான் பாடம் புகட்ட கூடாது, இவர்களை பத்தி ஏன் நான் தெளிவுபடுத்திக் கொள்ளக்கூடாது, இது இன்னைக்கு நேரத்தில் 2000 வருஷத்துக்கு முன்னாலே இயேசு கிறிஸ்து சொன்ன அதே விஷயம் தான். வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளே, விரியன் பாம்பு குட்டிகளையும் சாடுதான். யார அவங்களாம் அரசியல்வாதிகள். அவரு வெறுமனை கோயிலே உட்கார்ந்து கோயிலுக்கு போனால் கூட அங்கே நடந்த அநியாயத்தை சாடினார். அது அநீதியின் கல்வரின் கூடாரம் அல்ல, என் தந்தையின் இல்லம், ஜப வீடு அப்படின்னு சொன்னார். அப்படின்னா நம்முடைய தினசரி செயல்பாடு எல்லாமே வழிபாடாக மாற வேண்டும், வழிபாடே வாழ்வாக வேண்டும். நல்லா கவனிங்க, வாழ்வே வழிபாடாக வேண்டும். தினசோறும் நம்ம காந்தியடிகள் கூட சொல்வார், நான் பணி செய்யும் இடமெல்லாம் நாம வழிபடுகின்ற ஆலயங்களுக்கு சமம்னு சொல்வார். அப்போ வழிபடுகிற இடங்கள், அரசு அலுவலகங்கள், பணியாற்றுகின்ற இடங்கள் பக்தியோடு நாம ஈடுபாட்டோடு செய்தால் மக்கள் சேவையே மகேசன் சேவை. கடவுளுக்கு ஊழியம் செய்வது என்றால் அந்த மனிதர்களுக்கு செய்வது தான். அன்னை தெரசா அழகா சொல்லுவாங்க, இரண்டு கையெடுத்து நீங்கள் கடவுளை கும்பிடுகிற பொழுது கடவுள் உங்களுக்கு அருகிறார், இரண்டு கைகளை நீட்டி நீங்கள் ஏழைகளுக்கு உதவுகிற பொழுது கடவுளே உங்களுக்கு அருகில் வருவார்னு சொல்வார். அதான் ஆன்மீகம் என்பது என்ன என்பது புரிதல் நன்றாக இருந்தால் அதை உருவாக்குவதும் அதை சிந்திக்க சொல்றதும் தான் இந்த பணி. அந்த வகையில் நான் நினைக்கிறேன் நிச்சயமாக ஞானோதம் பத்தி நீங்களுடைய பாராட்டு வார்த்தைகளுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்க மட்டும் இல்ல, நிறைய நாங்கள் இ புக்காக ரொம்ப தொலைதூரத்தில் உள்ள வெளிநாட்டில் வாழ்கிற தமிழர்களுக்கும் அனுப்பி வைக்கிறோம். ஏன்னா நிறைய விமர்சனங்கள், நிறைய மக்கள் வருதாங்க, பாசிட்டிவாகவும் வருது நெகட்டிவாகவும் வருது. நெகட்டிவாக வர்றத நாங்கள் உண்மையிலேயே ஏற்றுக்கொள்கிறோம். எல்லாருமே யோசிக்கிறாங்க, கேள்வி கேட்கறாங்க, கேள்வி கேட்கணும், அந்த கேள்விகளுக்கு விடைகளை தேடணும். அதுதான் நம்ம எடுத்து பணியினுடைய ஒரே நோக்கம். அந்த வகையில் ஞானவன் தன்னுடைய வெற்றிகரமான பணியை செய்கிறது என்றதில் மன திருப்தி. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நம்முடைய பக்கத்தில் உள்ள எழுத்தாளர்கள், அது எழுதுகிற எழுத்தாளர்கள் அத்தனை பேருடைய உழைப்பும். ஒரு எழுத்த சும்மா சாதாரண மேம்போக்க எழுதல, நல்லா பாத்தீங்கன்னா அவங்க யோசித்து பல நூல்களை ஆராய்ந்து பல பேரை கேட்டு யோசித்து ஒரு மாதம் அளவுல யோசித்து அவங்க எழுதுறாங்க. அந்த எழுத்து நிறைய பேரை பாதிக்கிறது, யோசிக்க வைக்கிறது என்பதுல மிக மெத்த மகிழ்ச்சி.
நீங்களே குறிப்பிட்டீங்க ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவு, அதை நன்றாக பயன்படுத்துகின்றீர்கள் நீங்கள். அந்த பின்னணியில இப்ப ஏஐ பொறுத்த அளவுல ஒரு விமர்சனம் இருக்கு, ஏஐ வந்து உலகை தவறான பாதைக்கு கொண்டு போக போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு எச்சரிக்கை விமர்சனம் இருக்கு. நீங்க எப்படி பாக்குறீங்க ஆன்மீகத்தை பரப்புவதில் அல்லது நீங்க செய்யற அந்த பணியை இன்னும் அதிகமாக வேகமாக இன்னும் ஆழமாக எஃபெக்டிவா செய்யறதுக்கு ஏஐ உதவ முடியுமா என்ன?
நிச்சயமாக உதவ முடியும். இந்த கருத்து முற்றிலும் தவறானது. ஏஐ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்பது நம்முடைய வளர்ச்சிக்கு, மானுட வளர்ச்சிக்கு ஒட்டுமொத்தமாக ரொம்ப உறுதுணையானது. அந்த வகையில பார்த்தோம்னா இன்னைக்கு சாதாரண மருத்துவ மெடிக்கல் லைன் எடுத்துங்க, சர்ஜரியிலேருந்து ஆரம்பிச்சு பிசிக்கல் அனாலஜி ஸ்டடி எல்லாத்துலேயுமே இந்த ஏஐ தொழில்நுட்பம் ரொம்ப உதவுகிறது. இது நிச்சயமாக மனிதர்களை நிச்சயமாக ரீப்ளேஸ் பண்ணவே பண்ணாது. ஏன்னா இப்படிதான் கம்ப்யூட்டர் உள்ள வருகின்ற பொழுது எல்லாரும் சொன்னாங்க, கணினி வந்து மனிதர்களை எல்லாம் ரீப்ளேஸ் பண்ணிக்கணும். ஆனா மனிதர்கள் இல்லாமல் ஏஐயால் வெற்றி பெற முடியாது, அது சாதிக்க இயலாது. எல்லாத்துக்கும் பின்னணியில மனித அறிவும் மனித பண்பும் பண்பாடும் இருக்கிற அந்த ஹியூமன் கிரியேட்டிவிட்டி இல்லாம ஏஐ இஸ் நத்திங், ஏஐ இஸ் ஜஸ்ட் அ மெஷின். உதாரணத்துக்கு ஒரு மெஷின் சும்மா இருக்கும், ஆனா அந்த மெஷினை எப்படி பயன்படுத்துவது என்பது அதற்கு பின்னால் ஹியூமன் பிரெயின் கண்டிப்பா தேவை. மனித மூளை இல்லாமல் எந்த ஏஐயும் பயனற்றது. அந்த வகையில ஏஐ வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு டூல் என்று சொல்லலாம். உதாரணத்துக்கு ஒரு அழகான பிரஷ் இருக்குன்னு வச்சுங்க, அந்த பிரஷை வந்து பயன்படுத்துகிற ஓவியன் அவருடைய திறமையில அதை அற்புதமாக கொண்டு வருகிறார். ஒருவேளை பயன்படுத்துகிறவருடைய மூளையில கோளாறு இருந்ததென்றால் அது கரப்ட் ஆகி போன ஒரு பிரெயினாக இருந்தா ஏஐயும் அதனுடைய அவுட்கமும் கண்டிப்பா கரப்டாக தான் இருக்கும். அதனால பிளேம் இட் ஆன் த ஹியூமன் இன்டெலிஜென்ஸ், நாட் ஆன் த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்.
நிறைவாக ஆஸ்திரேலிய தமிழ் மக்களுக்கு நீங்கள் தருகின்ற கிறிஸ்துமஸ் செய்தி என்ன?
ஆஸ்திரேலியாவில் வாழ்கிற அனைத்து தமிழர்களுக்கும் தமிழகத்திலிருந்து தமிழன் என்கிற முறையில் ஒரு தொப்புள் கொடி உறவாக நாம் பகிர்ந்து கொள்ளக்கூடிய இந்த தமிழ் உணர்வு நம்மை ஒன்றிணைக்க வேண்டும் என்றே நான் விரும்புகிறேன். கிறிஸ்து பிறப்பு செய்தி என்பது இந்த இன்றைக்கு உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிற, எந்த சமய பாகுபாடின்றியும் கூட இதை ஒரு விழாவாக கொண்டாடுகிற ஒரு வரலாற்று நிகழ்வு என்பதாக பார்த்தால், இந்த விழா கிறிஸ்து பிறப்பின் விழா, கிறிஸ்துவ விழுமியங்களை கொண்டாடுகிற ஒரு விழா. அதற்கு மதம் இல்லை, ஜாதி இல்லை, மொழி இல்லை, இடம்பொருள் வேதம் இல்லை. கிறிஸ்துமஸ் கொண்டாடுகிறவர்கள் எல்லா இடத்திலும் இருக்கிறார். இந்த கிறிஸ்து பிறப்பு எப்படி மனிதர்களை ஒன்றிணைக்கிறதோ, போரும் கலகங்களும் எப்படி மனிதர்களை துண்டாடுகிறதோ, அதற்கு எதிர்குறதாக கிறிஸ்து பிறப்பு விழா கொண்டாட்டங்கள் இருக்கிறது. அதே போலவே ஆஸ்திரேலியாவில் உள்ள அனைத்து தமிழர்களும் தமிழ் மரபால் ஒன்றுபட வேண்டும். திரைகடல் ஓடியும் திசைகளை தாண்டியும் எல்லைகளை கடந்தும் எப்பொழுதும் கொண்டாடப்பட வேண்டும் என்பதிலே நான் மிகுந்த ஆர்வம் உள்ளவனாக இருக்கிறேன். அந்த வகையில் தொடர்ந்து ஆஸ்திரேலியாவில் வாழ்கிற ஏறக்குறைய 100,000 பேரை தாண்டி இருக்கும் என்று நினைக்கிறேன். அத்தனை தமிழ் சொந்தங்களும் தமிழை கொண்டாட வேண்டும். அந்த தமிழை சேர்ந்து கொண்டாடுவதிலே ஊரூடி தேரெடுத்தல் என்பதை போல எல்லாரும் சேர்ந்து தமிழை கொண்டாடுகிற பொழுது மனிதம் கொண்டாடப்படும். அங்கே மனிதம் மாண்பு மலரும். அந்த இடத்தில் உண்மையான கடவுள் பிறப்பார். மனிதன் சிரிக்கிற பொழுது கடவுள் சிரிக்கிறார். இதுவே என்னுடைய கிறிஸ்து பிறப்பு செய்தியாக, வாழ்த்தாக ஆஸ்திரேலியாவில் உள்ள அனைத்து தமிழர்களுக்கும் இந்த தமிழகத்தினுடைய தமிழன் என்கிற முறையில் என்னுடைய அன்பான வாழ்த்தை, ஒரு அர்ப்பணியாளர் என்கிற முறையில் இந்த கிறிஸ்து பிறப்பின் நல்வாழ்த்தாக, நற்செய்தியாக, குழந்தை இயேசுவினுடைய ஆசிரியராக தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இந்த வாய்ப்பு கொடுத்ததற்கு, உங்களோடு உரையாடுவதற்கு வாய்ப்பளித்த உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்தும் ஜெபங்களும்.
மிக்க நன்றி அருள் திரு பெஞ்சமின் அடிகளே. பன்முகத்தன்மையுடன் பல பணிகளை செய்கின்றீர்கள். உங்கள் பணி மேலும் சிறக்க வாழ்த்துகிறோம். குறிப்பாக 25 ஆண்டுகள் இந்த ஜூபிலி கொண்டாட்டத்தில் எமது சிறப்பான வாழ்த்துக்கள், கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களும் கூட. மிக்க நன்றி. தொடர்ந்து இருப்போம்.
நன்றி. உங்கள் வாழ்த்துக்கு நன்றி. என்னுடைய வாழ்த்துக்களும். தேங்க்யூ.
விருப்பம், பகிர்வு, கருத்து பதிவு, லைக், ஷேர், காமெண்ட். SBS தமிழின் Facebook.